உலகம் யாவையும்
நிகழ்ச்சியில் முனைவர் பேராசிரியர் சூசை அவர்களின் தொல்காப்பியத்தில் இலக்கிய வரைவியல் என்ற உரையிலிருந்து முதல் பகுதியை கேட்டு மகிழலாம். இவர் தொல்காப்பியத்தின் நல்ல நுட்பமான அனுபவங்களை நமக்கு தரவழைகின்றார். உதாரணத்திற்கு, கண்ணோடு காண்பதெல்லாம் என்கின்ற பாடலில், கண்ணால் காண்பதுதான் காட்சி, ஆனால் கண்ணோடு என்கின்ற ஓடு என்கின்ற பதத்தை தொல்காப்பியத்திலிருந்து எப்படி எடுத்து கவிஞர் நமக்கு தருகின்றார் என்பதையும் அறிய தருகின்றார். இன்று கவி நயமிக்க சில திரைப்பட பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வாழ்க வளமுடன்.
பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை.
அனைவருக்கும் வணக்கம். இந்த இரண்டாவது அமர்வில் இலக்கிய வரைவியல் என்கிற கலைச்சொல்லை பெரும்பேராசிரியரை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, ஒரு காலத்தில் வரலாறு ஹிஸ்டரி என்கிற ஒன்று இருந்தது. நாம் கூட தமிழக வரலாறு பண்பாடு படிக்கிற போது வரலாற்றுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு ஒரு காரணி, அயல்நாட்டார் குறிப்பு ஒரு காரணி, இதெல்லாம் வச்சு ஒரு வரலாறு எழுதணும் அப்படின்னு 80களில் 70களில் நம்ம படிச்சோம். இன்றைக்கெல்லாம் வரலாற்று துறையில இந்த ஹிஸ்டரிங்கிற சொல்லை தாண்டி ஹிஸ்டியோகிராபி என்கிற ஒரு சொல் வந்திருக்கிறது, வரலாற்று வரைவியல். அது என்ன வரலாற்று வரைவியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாறை எழுதுவதற்கு என்ன மாதிரியான சான்றுகள் வேணும், அந்த வெளிநாட்டார் குறிப்பை எப்படி பயன்படுத்தணும், அல்லது கல்வெட்டுகளை எப்படி வந்து அந்த வரலாற்றுக்கு நாம வந்து தகுந்தாற்போல் எடுத்தாளணும், இது வந்து ஒரு தனி படிப்பாக வளர்ந்திருக்கிறது. தொடக்க காலத்துல தமிழ்ல நம்ம உரிச்சொல்னு சொன்னோம், அப்புறம் உரிச்சொல் பண்புல்னு சொன்னோம், அப்புறம் நிகழ்வுன்னு சொன்னோம், அப்புறம் லெக்சிகாலஜி அகராதியியல் என்கிற ஒன்று வந்தது, அப்புறம் தமிழ் அகராதியியல் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம், தமிழ் லெக்சிகாலஜி அப்படின்னு படிச்சோம். இப்பெல்லாம் லெக்சிகோகிராபி என்கிற ஒரு கலைச்சொல் இன்னைக்கு இந்த மொழியல் உலகத்துல பேசப்படுது. அதாவது ஒரு கலைக்களஞ்சியம் எப்படி எழுதுவது, அதுல அகராதி தெரிவு சொல் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், லெக்சின்னா அது எப்படி இருக்கணும், இப்ப படிங்கிற சொல்லுக்கு ஒன்னு ரெண்டு மூணு அல்லது வினை ஒன்னு வினை ரெண்டு அல்லது இது ஈ போட்டா இடை ஒன்னு, இப்படி ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்குகிற போது எந்த மாதிரி அந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்க வேண்டும், அல்லது ஓர் இலக்கிய அகராதி, இப்ப கம்பராமாயண அகராதி இருக்கிறது, அல்லது சங்கப்பொருள் களஞ்சியம் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு படிப்பு இருக்கிறது. அந்த படிப்புக்கு பெயர் லெக்சிகோகிராபி என்று தனியாக வளர்ந்திருக்கிறது. நண்பர்களே, நாம் இலக்கிய மாணவர்கள், நாம் இந்த இலக்கிய மாணவர்கள் இந்த அடிப்படையில இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தை அணுக வேண்டும். மற்ற மொழிகளில் இருக்கிற இலக்கணங்கள் மாதிரியோ அல்லது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பிற இலக்கணங்கள் மாதிரியோ இருப்பது இல்லை தொல்காப்பியம். நாம் பலமுறை சொல்வதை போல நாடக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மெய்ப்பாடுகள் இடம்பெற்றிருக்கிற மெய்ப்பாட்டி எல்லாம் பார்க்கிறோம். நான் படிக்கிற காலத்துல தொல்காப்பிய ஓமையிலிருந்து இந்த அணி தோன்றியது, அணியிலிருந்து தண்டி அலங்காரம் வந்தது, மானரங்காரம் வந்தது, ஒரு ஐந்தாவது இலக்கணமாக இது தனியாக முகிழ்த்தது, அகத்தினை இயலிலிருந்துதான் இந்த கலவியல் தோன்றியது, அப்ப இந்த கலவியல் காரிகை வந்தது, மாரநகப்பொருள் வந்தது, நம்பி அகப்பொருள் வந்தது, அப்போ இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்திலிருந்துதான் இந்த அக இலக்கணம். இன்னும் சொல்ல போனா நாணிக்கண் புதைத்தல் ஒரு துறை கூட தனியாக ஒரு இலக்கியமாக வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் இலக்கிய திறனாய்வாளர்கள் சொல்லுகிற அந்த தடத்திலே பயணிக்கிற நாம் இன்றைக்கு இந்த தொல்காப்பியத்தை இலக்கிய வரைவியலாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஐயா, தமிழர்கள் போன்றவர்களாம் தொல்காப்பியரின் இலக்கிய கொள்கைகள் லிட்டரி தியரிஸ் என்று இதை பார்த்தார்கள். அப்ப இலக்கிய கொள்கைகளாக பார்த்த காலம் 80 முதல் இந்த 2010 வரை. நாங்கள் 2015 மலேசிய பல்கலைக்கழகத்துக்கு அந்த பல்கலைக்கழக மணல்ல தொல்காப்பிய இலக்கிய எழுதுமொழி கோட்பாடு அப்படின்னு ஒரு கலைச்சொல்ல உருவாக்குறேன். அது இலக்கிய எழுதுமொழி கோட்பாடு அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன், இது வந்து இலக்கிய திறனாய்வு பார்வை மாதிரி எனக்கு தெரியல, நாம் எப்படி இந்த இலக்கியத்தை எழுத வேண்டும் என்று தொல்காப்பியர் சில வரையறைகளை தருகிறார், அதனால இதை எழுதுமொழி கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த கலைச்சொல்ல பயன்படுத்தி பார்த்தேன். அப்ப 2017 இலக்கிய வரைவியல் அப்படின்னு தமிழ் மறுபறக்கட்டளைக்கு ஒரு பொழிவு கொடுத்தேன். இப்போ இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்துக்கும் அதே தலைப்பை நான் ஏன் தந்திருக்கிறேன் என்றால், நண்பர்களே, நான் இந்த பொழிவினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல இந்த செய்யுளியலை இலக்கியவியல் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இங்கே செய்யுள்ங்கிற சொல் பயிற்சிங்கிற குறுகிய புழையில் கையாளப்படவில்லை. உரைநடை பேசப்படுகிறது, மொழிபெயர்ப்பு பேசப்படுகிறது, அந்த இலக்கியம் என்ன மாதிரி கவிதைகளாக இருக்க வேண்டும், குறுவன் பாட்டு எப்படி இருக்கணும், நெடுவன் பாட்டு எப்படி இருக்கணும், எந்தெந்த இலக்கியத்தை நெடுவன் பாட்டுல எழுதலாம், எந்தெந்த இலக்கியத்தை எந்த பாகையால் எழுத வேண்டும், இதுதான் நண்பர்கள் இலக்கிய வரைவியல் என்பது. அதுவும் இது ஏசியன் லிட்டரேச்சரோகிராபி. அப்ப இந்த லிட்டரேச்சரோகிராபி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த மொழியிலும் இல்ல. ஏன் இல்லாத ஒண்ணு நம்ம உருவாக்கணுமா? தமிழுக்கு மட்டும்தான் அதுக்கு தகுதி இருக்கிறது. நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி மற்ற யாரும் இலக்கிய திறனாய்வை பற்றி எப்படி பேசவில்லையோ அதே போல இந்த இலக்கிய வரைவிலை பற்றியும் பேசவில்லை. அப்போ ஒரு இலக்கியம் வரைவதற்கான என்ன மாதிரி கோட்பாடுகளை தொல்காப்பியர் முன்வைக்கிறார்னு பார்த்தோம்னா நமக்கு வியப்பாக இருக்கிறது. நண்பர்களே, ஏற்கனவே அகத்தினியல் பேசுறாரு, புறத்தினியல் பேசுறாரு, கலவியல் பேசுறாரு, கற்பியல் பேசுறாரு, செய்யுளியல் கலவியலுக்கு ஒரு டெபினேஷன் விளக்கம் கொடுக்கிறார், கற்பியல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், மெய்ப்பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அது வாழ்வியல் இலக்கணம், இது இலக்கியத்துக்கான வரைவியல். அப்போ பல்வேறு கூற்று நிகழ்த்து முடங்கள், கதை மாந்தர்கள், அதெல்லாம் நம்ம அந்த கலவியல் கற்பியல்ல பொருளியல்ல படிக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் வாழ்வியல் சிந்தனைகள். இன்னைக்கு பாலிட்டியின் சங்கம் பிரியர் என்று பலரும் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சங்ககால வாழ்வியல், சங்ககால தமிழர் வாழ்வியல் என்றெல்லாம் இந்த அகத்தினை புறத்தினை கோட்பாடுகளை எழுதுகிற ஒரு போக்கு இருந்தது. அப்புறம் லிட்டரி தியரி இலக்கிய கொள்கை என்கிற வகையில போக்கு இருந்தது. நாம் எப்படி இந்த இலக்கிய வரவியல் பார்வையிலே இதை பார்ப்பது? அப்ப சான்றோர் செய்யுள் என்கிற சங்க இலக்கியம் ஓரளவு இந்த இலக்கிய வரவியலை பின்பற்றுகிறது. தொல்காப்பியர் பேசுகிற துணிவு கோட்பாடு சங்க இலக்கியத்தில் இல்லை, அதுக்காக அது இல்லைன்னா ஆயிடாது. தொல்காப்பியர் பேசுகிற எச்ச கோட்பாடு சங்க இலக்கியத்தில் இல்லை, அல்லது நாம் அந்த எச்ச கோட்பாடு என்றால் என்னவென்று புரிந்து கொள்கிற ஆற்றல் பெற்றவர்களாக இல்லை. தொல்காப்பியர் பேசுகிற முன்னம் கோட்பாடு, நாம் அந்த உள்ளுரை ஓமம் இறைச்சி பொருளை தாண்டி அதிகமா போகவே இல்லை. பல நேரங்களில் இந்த உள்ளுரை ஓமத்தையும் இறைச்சி பொருளையும் கூட நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், அது ஒரு இலக்கிய கொள்கையாக பார்க்கிறோமே தவிர, இது இலக்கிய வரைவியலுக்காக எழுதப்பட்டது. சரி, அந்த இலக்கிய வரைவியலுக்கான தொடக்கம் தொல்காப்பியத்தில் எங்கே இருக்கிறது நண்பர்களே? செய்யுளிலேயே இருக்கிறது நண்பர்களே. அத அவனே சொல்ற, நூல் எனப்படுவது நுவலுங்காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி. ஒரு லிட்ரேச்சர் ஒரு இலக்கியம் எடுத்தா அது வந்து முதலும் முடிவும் மாறாம இருக்கணும். புகார் காண்டத்தை தொடங்கி வஞ்சி காண்டத்தில் முடிகிற போது கண்ணகி தெய்வமாக மாறுகிற வரை அந்த காப்பிய குறிக்கோளை தாண்டி போயிடக்கூடாது. அப்ப இந்த முதலும் முடிவும் முடிவுகோள் என்று ஒரு இலக்கியம் இருக்க வேண்டும் என்பது தொல்காப்பியர் தருகிற இலக்கிய வரைவியலுடைய முதல் கோட்பாடாக நான் பார்க்கிறேன். அது எந்த இலக்கியமா இருந்தாலும் சரி, இப்ப குடுத்தொகையா இருந்துச்சுன்னா இது இது களவு, இது கற்பு, கலைஞர் இருக்கணும், இந்த துறை இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும். அப்போ இந்த முதல் முடிவும் முடிவுகள் இன்றி தொகையினும் வகையினும் பொறுமை உண்ணி வகுத்து விரிவாக சொன்னாலும் சரி, தொகுத்து கூறினாலும் சரி, நன்றாக வரி வகுத்து விழாவாரியாக பேசுகிற கலவியல் கற்பியல் இந்த செய்யுளியல்ல தொகுத்து சொல்லப்படுகிறது. இப்படிதான் இந்த கற்புங்கிறதுக்கே கூட அங்க கொடுக்கப்படுகிற விளக்கம் ஒன்றாக இருக்கிறது என்பதே, இங்கே கொடுக்கப்படுகிற விளக்கம் இன்னொன்றாக இருக்கிறது. அதுக்காக தொல்காப்பியர் முரண்பட்டாலும் நாம் அதை சொல்லிவிட முடியாது. தொல்காப்பியர் அங்கே பார்த்த பார்வை வேறு, இங்கே பார்த்த பார்வை வேறு. அங்கே அவர் பார்க்கிற போது அதை ஒரு வாழ்வியல் இலக்கணமாக பார்க்கிறார், இங்கே அதை பார்க்கிற போது ஒரு இலக்கியம் எப்படி எழுதப்பட வேண்டுமோ அந்த வகையில பார்க்கிறார். எப்படி அவருடைய பார்வை இருக்கிறது? கற்பனைப்படுவது கரணமுடு புணர கொடைக்குறி மரபினோர் கொடுக்க குளக்குறி மரபினோர் கொள்வதுவே. அப்ப திருமணத்தை தான் சொல்றார். கரணங்கிறது சான்றோர்கள் கூடி உருவாக்குகிற சடங்குகள் அல்லது உருவாக்குகிற சட்டத்திட்டங்கள் அல்லது நிகழ்முறைகள். குறிஞ்சி கிளியில அதை பார்க்கலாம். மருத கிளியில பாத்தீங்கன்னா ஒரு மாட்டினுடைய கொம்பை கொண்டு வந்து நட்டு புதுமணல் பரப்பி பந்தலிட்டு குடும்ப சான்றோர்கள் அங்கே இருக்க அவர்கள் முன்னால் இந்த திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு முல்லைக்கிளியில பேசப்படுகிறது. அப்ப முல்லைக்கிளியை பொறுத்தவரை அங்க இருக்கிற எருது எருது கொம்பு, நெய்தல் கிளியை பொறுத்தவரை சுறாமையினுடைய எலும்பு. இப்படி அவர்கள் வாழ்வோடு ஒன்றிணைந்த தன்மையோடு திருமணம் இருக்க வேண்டும். இதுதான் கரணம். கரணம்னா உடனே வேதமந்திரம் நம்ம தவறான விளக்கம் கொடுத்துடக் கூடாது. அது அது தனி ஆராய்ச்சி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். தொல்காப்பியத்தை படிக்கிற போதும் சங்க இலக்கியத்தை படிக்கிற போதும் எது தமிழ் மரபு எது தமிழர்களுக்கான அந்த கோட்பாட்டு பின்னணியில் இருந்துதான் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ அங்க அப்படி சொன்ன தொல்காப்பியர் கற்பனைப்படுவது கரணமுடு புணர கொடைக்குறி மரபினர் புணர்குறி மரபினர் என்றெல்லாம் அவர் பேசி சொன்னார். இங்க கற்புக்கு என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுளியல்ல மறை வெளிப்படுதல், காதல் வெளிப்படுவது, தமரில் பெறுதல், தன்னுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க அவங்களுடைய ஒப்புதலை பெறுவது, அப்புறம் மகிழ்ந்திருப்பது புலவி, மலிவு மகிழ்ச்சி. அப்போ ஒரு காப்பியத்துல மகிழ்ச்சி இருக்கணும், புலவி இருக்கணும், சிறு ஊடல் இருக்கணும், அப்புறம் ஊடல் இருக்கணும், அப்புறம் மகிழ்ச்சி புணர்ச்சி இருக்கணும், பெரிய இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இலக்கியத்துல மெய்ப்பாட்டை புலப்படுத்துகிற அல்லது அகத்தினைக்கான அகத்தியல் என்ற எழுதுகிற இலக்கிய கூறாக இருக்க வேண்டும். அப்ப நண்பர்களே, இந்த இலக்கிய வரைவியல் என்கிற தன்மையில நாம் தொல்காப்பியத்தை பார்க்கிற போது அவரே சில கலை சொற்களையும் சொல்லுகிறார். பொருளோடு புணரா பொய்மொழி அப்படிங்கிற, அது செய்யுளாக இருந்தாலும் மரபிலக்கியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, இலங்கு மறிவித்தே இலங்கு மறிவித்த படிக்கிறான். ஐயோ என்ன அவன் ஊர்ல என்ன மழை பெய்யல, அவன் பொய்கார பயலாச்ச, அவன் ஊர்ல எப்படி மழை பெய்யலாம், ஒரு பொய்மொழி. அப்ப தன்னுடைய தலைவன் வந்து பொய்கார மழை பெய்ய கூடாது, அப்ப பொய் போன ஊர்ல மழை பெய்யாது அப்படிங்கிற ஒரு 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 கருத்தை முன்வைக்கிற போது நண்பர்கள, இந்த பொருளோடு புணரா பொய்மொழி. அதுக்கு நம்ம உரையாசிரியர்கள்லாம் நாம் அந்த 20ஆம் நூற்றாண்டுகள் அந்த சர்வியலிசம் சொல்றோம் பாத்தீங்களா, மீமை மெய்யியல், அந்த மாதிரியான சான்ற கொடுப்பாங்க. நம்ம பெரும்பாலும் இன்றைக்கு தமிழ்ல மீமை மெய்யியல் கோட்பாட்டுக்கு பாரதிதாசனுடைய குயில் பாட்டை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா குயில் மாட்டகாதலையும் குயில் மனுஷனை காதலிக்கும், குயில் காகத்தை காதலிக்கும். நீங்க மனிதனும் ஒரு பறவையும் காதலிக்க முடியாது, மனிதனும் ஒரு மாடும் காதலிக்க முடியாது. இதெல்லாம் சர்வியலிசம் நம்ம சொல்லுவோம். பேராசிரியர்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்காட்ட பாக்கலாம். யானையும் குறியும் தமிழ் நட்பாடி இன்னொழி சென்று உரையாசிரியர் எழுதுற, பேராசிரியர் எழுதுற, ஒரு யானையும் ஒரு குருவியும் தங்களுக்குள்ள நட்பாக இருந்து இருவரும் இன்பம் செய்தார்கள் அப்படிங்கிறார். இப்படி எழுதுவது பொருளோடு புணரா பொய்மொழிங்கிறார். அப்போ ஒரு கவிதையிலே அல்லது ஒரு செய்யுளிலே அல்லது ஒரு இலக்கியத்துல இந்த மாதிரியான கற்பனைகள் இருக்க வேண்டும், மீமை மெய்யல்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா அவர் சொல்லுகிற போது நம்ம நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்கள். அவர் இந்த விளக்கம் கொடுக்கறப்பவே நீங்க அகத்திலேயே நான் அழகாக அதை சொல்லுவாரு. இலக்கிய இலக்கியத்துக்கும் தமிழ் இலக்கியம் அதே மாதிரி ஊரு சொல்லுவார். நம்ம கார்த்திகை சிவதம்பி அந்த இது கார்த்திகை சிவதம்பி அதுக்கு பேர் தெரியல, தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி கைலாசம் அவரு சொல்வாரு. அந்த தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி அவர் எழுதுறப்ப என்ன சொல்வாரு, கிரேக்க இலக்கியத்துக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால நாலு அடைமொழி இருக்கு, இங்க சங்க இலக்கியத்துக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால நாலு அடைமொழி இருக்கு. அந்த மாதிரி ஒரு 20 கூறுகள் கிரேக்க இலக்கியத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்குமான ஒப்புமையை கொடுக்கும் போது அழகா பேசுவார். நாம இங்க அதை பாக்குறப்ப ஓமம்னு சொல்லணும், ஒப்பொடு புணர்ந்த ஓமம். அப்ப ஓமம் அது உள்ளுரை ஓமம் எதுவா இருந்தாலும் ஒரு இலக்கிய வரைவியல ஒரு முக்கியமான கூறு. அந்த இலக்கியம் எழுதுகிற போது அது ஒப்பிட்டு பார்க்கிற உணர்வை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அது ஒப்புமை தன்மை மட்டும்தான் அங்க. அது எல்லா புற இலக்கியத்துல வரலாம், அக இலக்கியத்துல வரலாம், அரை இலக்கியத்துல வரலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இலக்கி அப்படி இல்ல, அது கருப்பொருள் மட்டும்தான் இருக்கும். கருப்பொருள்னா அது அகத்தினையில மட்டும்தான் இருக்கும். அப்ப உள்ளுறைமத்துக்கும் இறைச்சிக்கும் என்ன வேறுபாடு? இறைச்சியை வந்து ஒரு இலக்கியத்தை எழுதுகிற போது வரைகிற போது அது அகத்தினைக்கு மட்டும்தான் அதை எழுதணும். அப்படி எழுதுகிற போது ஒரு குருவியும் குருவியும் காதலிப்பது, ஒரு யானையும் யானையும் காதலிப்பது, அல்லது பாளையத்தின் இலங்கையில தலைவன் போவான், போகிற போது அங்க வந்து ஒரு ஆண்மான் இருக்கும், அந்த வெயும் சுடும், பெண்மான் வந்து அந்த நிழல கொடுக்கும், அந்த நிழல இந்த பார்த்ததை பார்ப்பான், பார்த்துட்டு வந்துருவான் அல்லது வந்துருவான் கூட சொல்ல மாட்டான் தலைவி. எங்க அவன் போகிற பாதையில இப்படி இப்படி எல்லாம் இருக்கும், அங்க ஒரு ஆண் யானை இருக்கும், பெண் யானை இருக்கும், இது தண்ணீர் குடிக்கிற மாதிரி நடிக்கும் அப்படின்னு அந்த கருப்பொருளோடு விட்டுருவான். இதை பார்த்து விட்டு தலைவன் வருவான் சொல்ல மாட்டான். அதான் இங்கிலீஷ்ல சஜஷன் ஐயா தமிழர்கள் அழகு இந்த தொல்காப்பியரின் இயக்க கொள்கைகள் அப்படிங்கிற நூல்ல தி கம்பேரிட்டிவ் ஆஃப் சஜஷன் துணி அப்புறம் இந்த எழுச்சி பொருள் அப்படின்னு நல்ல ஒரு 40 பக்கம் கட்டி தனி நூலா கூட போட்டிருக்கு. பல நேரம் அந்த கட்டுரையை பலமுறை வாசித்தது உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இலக்கிய கோட்பாடு நீங்க நான் முன்னாடி சொன்ன பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் தொனி விளக்குன்னு சொல்லி அந்த வடமொழியில் இருக்கிற தொனி இலக்கணத்தை தமிழ் மொழிபெயர்த்து 1940களில் போட்டிருக்காங்க. அந்த நூல்ல இந்த வியாழ்த்தம் வியாசனம் இந்த மாதிரி சில வட சொற்கள் கலை சொற்கள் நமக்கு ஒரு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, ஒரு கருத்தை தனியாக சொல்லி அதில் இருந்து ஒரு செய்தியை பெற வைப்பது அது வந்து துணி. துணிங்கிறது அக எல்லா இலக்கியத்திலையும் இருக்கலாம், புராணத்திலையும் இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய துணியை நாம அங்க இறைச்சி பொருளோட ஒப்பிட முடியல. ரெண்டுக்கு சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஒரு நிகழ்வை கூறி இன்னொரு நிகழ்வை பெற வைப்பது, பிற்காலத்தில் நம்ம ஒட்டணின்னு சொல்ற மாதிரி ஒரு கருப்பொருள்ல ஒரு காட்சியை காட்சிப்படுத்துவது. அழகா தமிழர் நிறைய சொல்வார், தமிழருடைய வாழ்வு இயற்கையோடு எங்கு வாழ்ந்தது. ஆமா, காதலை பற்றி, இணைவழிச்சை பற்றி, பாலுறவை பற்றி, குடும்ப கடமையை பற்றி, குடும்பத்தை நெறிப்படுத்துவதை பற்றி, இதெல்லாம் தான் இந்த இறைச்சி பொருள்ல பேசணும் அப்படின்னு வரையறை எல்லாம் கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம இந்த துங்காப்பியத்துல பாக்குறோம். ஒண்ணுக்கும் சின்ன சின்ன விளக்கம், தோன்றுவது கிளந்த துணிவு. துணிவுக்கு ஒரு தொடர் அவர் கொடுக்கிறார், ஒரு தொடரை சொல்லுகிறான். அந்த தொடர்ல படிப்பவன் தான் உள்ளத்துல தோன்றுகிற கருத்தை பொருத்தி பார்த்துக் கொடுக்கிறான். இதுக்கு துணிவு கோட்பாடு என்பது பெயர். கண்ணகரம் தான் துணிவு கோட்பாடு. அதே போல இன்னும் பிற கோட்பாடுகளை நாம கொஞ்சம் நுட்பமா கவனிக்கிறோம். குறிப்பு மொழி கோட்பாடு, இதெல்லாம் இந்த இலக்கியம் வரைவதற்கான கோட்பாடுகள் அப்படின்னு பாக்குறோம் நண்பர்களே. எழுத்தொடும் சொல்லொடும் புலராதாயி பொருட்படுத்ததுமே குறிப்பு மொழி அப்படின்னு ஒரு நூற்பா படிக்கிறோம். அந்த தொடர் இருக்கிறது, அந்த தொடர் தருகிற கருத்துக்கும் இது தருகிற கருத்துக்கும் தொடர்பு இருக்காது. நம்முடையே சொன்ன மாதிரி குடத்தலையர் செவ்வாயில் கொம்பெழுந்தார் கையின் அடக்கிய மூக்கினாராம் அப்படின்னு ஒரு தொடர். இது நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா ஒண்ணும் முடியாது. கொட மாதிரி தலையார் உயர்தனையில பேசுறார், வாயில கொம்பு முளைத்தவர் செவ்வாயில் கொம்பெழுந்தார் கையில் அடக்கிய மூக்கினாராம். அவரு கைக்குள்ள மூக்க அடக்கி வச்சிருக்கிறார். நம்ம உடனே சிவபெருமானா திருமாலா எந்த அவதாரமோ நினைச்சுக்கிட்டு இருப்போம். உரையாசர்கள் சொல்லுவாங்க, யானையை தான் இப்படி குறிப்பிடுகிறார்கள். உடம்பு போல தலை இருக்கிறது, வாயில் கொம்பு முளைத்து இருக்கிறது, கைக்குள்ளே மூக்க அடங்கி இருக்கிறது. இப்ப இந்த தொடருக்கும் இந்த யானைங்கிற பொருளுக்கும் சம்பந்தமே இல்ல. குறிப்பாக தான் இது வருகிறது. ஒரு இலக்கியம் என்பது இந்த தொடரை தாண்டி, இந்த கவிதையை தாண்டி ஒரு கருத்தை புலப்படுத்த வேண்டும். இதுக்கு குறிப்பு மொழி கோட்பாடு. அப்ப நண்பர்கள், இந்த தொல்காப்பிய இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள்ல நான் முன்னே சொன்ன மாதிரி பல்வேறு கூறுகள், இலக்கிய வரைவியல் கூறுகள். அது ஒரு கூறு. இத வீரமாமணி ரொம்ப சிறப்பாக பேசுவார். அவருடைய நான் முன்னாடி சொன்ன கிளாவிஸ் இலக்கணத்துல பேசுறப்ப சொல்வாரு, நம்ம எல்லாம் வந்து வெரிசியல் தாந்தைய பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம், தமிழ்ல சில இலக்கியங்கள் இருக்கின்றன, அங்க வந்து அவரு அக்ரிணி பேசியதுலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் சிறப்பதிகாரத்தை கூட அவர் எடுக்கல, சங்கிலிக்கெல்லாம் கூட அவர் மேற்கோள் காமிக்கல. அவர் அந்த காலத்துல பயிற்சியில இருந்து அதிவீர ராம பாண்டியிலிருந்து நைதத்தை எடுத்துக்குவார். அவருக்கு அப்ப கையில கடிச்ச புத்தகம் தான் எடுத்துக்கிட்டு, இதுல அன்னப்பறவை பேசுற மாதிரி இருக்குயா, அண்ணன் எங்கயா பேச முடியும் அப்படின்னு ஒரு அகிரினை பேசியது. நலன் சொன்னா உடனே கேட்டுக்கிச்சு, தமிழ் இனி சொன்னா உடனே கேட்டுக்கிச்சு. ஒரு அகிரினை உயிரினம் பேசுவதாகவும் கேட்பதாகவும் எழுதுகிற இந்த இலக்கிய வளத்தை நான் தமிழ்ல நிறைய பாக்குறேன். தமிழ் இலக்கியத்துல வந்து குவிந்து கிடக்கிறது. அவர் வந்து திருக்குறளை பத்தி எழுதுறப்போ சினகாவை ஒப்பிட்டு நிறைய எழுதுவார். சினகா மாதிரி சினகாவிட பன்மடங்கு உயர்ந்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு எழுதுவார். இந்த அகிரினை பேசுகிற கோட்பாடு, இந்த இலக்கிய வரைவியல் பார்வையில ஒருவன் ஒரு இலக்கியத்தை எழுதுகிற போது அங்க மேகம் பேசுவதாக இருக்கலாம், திங்கள் பேசுவதாக இருக்கலாம், திங்களை பார்த்து இவன் பேசுறதா இருக்கலாம். ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியர் கொடுக்கிறார். ஞாயிறு, திங்கள், அறிவு, நாணம், கடல், காணல், விலங்கு, மரம். எப்ப எப்போ புலம்பூர் பொழுது ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ அமரசூரியை புலப்படுத்துகிற போது, அப்போ ஒரு இலக்கியத்துக்கு இன்றியமையாத மெய்ப்பாடு, ஒரு சுவையை புலப்படுத்துவது. மெய்ப்பாடுக்கும் ரசமும் ஒண்ணும் இல்ல. சில நேரங்களில் போறப்போக்கில் நம்ம ஆட்கள் நவரசம் இது என்ன வகை மெய்ப்பாடு ஒண்ணும் கிடையவே கிடையாது. அழகா ஆசிரியர் ரச கோட்பாடுன்னு தொழில் விளக்கு என்னென்ன சொல்லுது, தமிழ்ல மெய்ப்பாடுன்னு தொழுகாப்பிய என்னென்ன சொல்லுது, ஏன் ரச கோட்பாடும் மெய்ப்பாடும் ஒண்ணு இல்ல, அது தனியா பேச வேண்டிய ஒரு அமர்வுல பேச வேண்டிய விஷயம். இந்த இறைசியும் சஜஷன் இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயமும் துணியும் தனியா பேச வேண்டிய விஷயம். இப்ப நாம இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இலக்கிய வரைவியல். இலக்கிய வரைவியல் தமிழில் காலந்தோறும் மாறிக்கொண்டிருந்திருக்கிறது. தமிழ் இலக்கிய வரைவிகள் வேறு, தொல்காப்பிய இலக்கிய வரைவிகள் வேறு. பாட்டியல் நூல்கள் வருகின்றன, நவநீத பாட்டியல், பன்னீர் பாட்டியல், இந்த நூல்கள் எல்லாம் ஒரு பரணி இலக்கியம் எப்படி இருக்கணும், ஒரு உலா இலக்கியம் எப்படி இருக்கணும், ஒரு எட்டமணி மாலை எப்படி இருக்கணும், ஒரு மும்மணி மாலை எப்படி இருக்கணும் எழுதுவது என்பது இருக்கிறதே நண்பர்களே, அது சிற்றிலக்கிய வரைவியல் நூல்கள். அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். அச்சு ஊடகம் வந்த பிறகு, தமிழ்ல புதிய இலக்கியம் வந்த பிறகு, இதெல்லாம் வந்து இந்த நவீன இலக்கிய வரைவியல். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழக கல்லூரியில் பணிபுரிகிற பெரிய பேராசிரியர்கள், இலக்கிய பிரிஞ்சிந்தனையாளர்கள், நீங்கள் இந்த இலக்கிய வரைவியலை காலந்தோறும் பார்க்க வேண்டும். எப்படி தொடர்நிலை செயல், பொருள் தொடர்நிலை செயல் தோன்றியது, தன்னுணர்ச்சி பாடல்களாக சங்க இலக்கியங்கள் இருக்கிற போது எப்படி அந்த உணர்ச்சி அந்த ஒரு செயல்ல வெளிப்பட்டது, அதுக்கான கூறுகள் இந்த செயல்ல எங்க எங்க பேசப்படுகின்றன செயலியல்ல. அப்ப இந்த செயலியல் என்பது ஒரு பெருங்கடல். ஒன்பது எல்லையுமே மிகுதியான நூற்பாக்கள் இருக்கிறது அந்த பகுதி தான். ஆனா நம்ம வசதியா என்ன பண்ணிடுறோம்னா, பையன் ஃபெயிலா போடுவானு நான் 1978 படிச்சப்பவே தொல்காப்பியம் பொன்னதிகாரம் செய்யுள்ளியல் நீங்களாக போட்டாங்க. எங்க வாதியர்களுக்கு எங்க மேல ரொம்ப பற்று, இவன் பாஸ் பண்ணணும் வெற்றிகரமா போயிடுவாங்க. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம முழுசா அதை புறக்கணிக்கிற ஒரு போக்கு இருக்கிறத பாக்குறோம். ஆனா அதுக்குள்ளதான் இந்த இறைவியல் இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள் பொதிந்து கொடுக்கறத பாக்குறேன் நான். இந்த நூலிய நெறிய அப்படின்னா இவர் குறிப்பிடுகிற போது நண்பர்களே, பல நெறிகள், பல தியரிஸ் இந்த இலக்கிய வரைவியலுக்கு தொல்காப்பியரால் முன்வைக்கப்படுகிற. பயன் நெறியின் ஒண்ணு, எப்படி துணிவு நெறி இருந்ததோ, எப்படி உள்ளுரைவோம நெறி இருந்ததோ, எப்படி இறைச்சி நெறி இருந்ததோ, மாட்டு நெறியும் ஒண்ணு இருக்குது, கரப்பு நெறியும் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த பொன்னதிகாரத்தை எடுத்துக்கிட்டு எப்படி எப்படி இதை பொறிந்து கிடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நுட்பமாக நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. பாக்குறேன் இல்ல, இப்போ இந்த கவிதையினுடைய பயன் என்னன்னா, நான் விரைவில் சாக போறேன் அப்படிங்கறதுதான். கவிதை இப்ப நம்ம பாக்குறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், மாறாக்காதவர் மலை மறந்தவரே, யாரா கற்பனை வரலானாரே, வேறாமென்றோல் வெளிநகிலுமே கூடாய் தொழில் யான் பாடுமாறு. தலைவன் மறந்துட்டான், கண்ணெல்லாம் தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, தோலெல்லாம் நெகிழ்ந்துருச்சு, நான் எப்படி உருவம் எடுக்க போறேன்? இந்த கவிதையில தருகிற பயன் என்னன்னா, நான் சாவுக்கை நோக்கி போகிறேன். இதுதான் இந்த கவிதை தருகிற கருத்து. இந்த ஒரு கவி ஒரு கருத்து முழுமையாக ஒரு நூலோ ஒரு கவிதையோ அது தருகிற பயன் என்ன? நம்ம தண்டிலங்கத்துல படிக்கிறப்போ ஒரு நூலினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் தருகிற ஒரு அணி அப்படின்னு ஒரு அணியை பத்தி பேசுவோம். அங்க அதை பத்தி பேசுறப்போ இப்ப ராமாயணம் அப்படின்னா அறம்பெல்லும் அதர்மம் தோற்கும், அரசியல் பறித்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா ஒரு ஒரு நூல் முன்மைக்குமான ஒரு நெறியை காவிய தேச ஆசிரியர் குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம். இது இந்த தொல்காப்பிய பயன் நெறியிலிருந்து பின்னால தந்தி அலங்காரத்துல வந்திருக்கக்கூடிய இலக்கிய வரைவியல். அப்படி இந்த இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறையனார் கல்வியில் உரையில தொல்காப்பியம் இந்த அகத்திரியல் பேசுகிற, கடந்த கற்பியல் பேசுகிற பல்வேறு வளர்நிலை கோட்பாடுகளை நம்ம பார்க்கலாம். அது ஒரு இலக்கிய வரைவியல் வரலாறு. அதை பார்ப்பது நீங்க எல்லாம் பெரிய ஆய்வாளர்கள். எதிர்காலத்தில் இந்த இலக்கிய வரைவியல் பார்வையில எப்படி இந்த அகத்தின இலக்கிய வரைவியல் வளர்ந்திருக்கிறது, அகப்பொருள் இலக்கணத்துல அது எப்படி மாறி இருக்கிறது, கடவியல் கற்பியல் மெய்ப்பாக்கோடு நின்றுச்சு, அப்புறம் நம்பிக்கைப்பொருள் வர்றப்போ திருமணத்துக்கு தனி இயல் வச்சு வரைவியல் இயல் வருது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அப்போ அதுக்கு பாண்டிக்கோவை இலக்கியமா இருக்கு, இதுக்கு தஞ்சைவாணன் கோவை இலக்கியமா இருக்கு. அப்போ இந்த பாண்டிக்கோவையும் தஞ்சைவாணன் கோவையும் இலக்கியமாக இருக்கிற போது அதற்கான ஒரு வரைவியலை முன்வைக்கிற அகப்பொருள் வரைவியல் கோட்பாடு புறப்பொருள். அதே போல யாப்பிலக்கணம் என்பதே இப்ப நாம இவ்வளவு நாளும் இந்த செய்யுள் இலக்கணத்தை ஒரு யாப்பிலக்கணமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்யுளியல் அப்படின்னா அங்க நேர செய் இருக்கு, இங்க நிறைய செய் இருக்கு, இங்க நேர்புவசை நிறைபுவசை இருக்கு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துல வந்து நேர்புவசையும் நிறைபுவசையும் வருகின்றன. இது வந்து செய்யுளி தொல்காப்பிய செய்யுளின் அடிப்படையில பார்த்தோம்னா இது யாப்பிலக்கணம். இதுல ஒரு நுட்பமான கோளாறு நமக்கு நிகழ்ந்திருக்கிறது நண்பர்கள். நம்ம இந்த யாப்பரங்கள காரியினுடைய செய்யுளியல்ல எதை படிக்கிறோம்னா, முதல்ல உறுப்புன்னு செய்யுள் உறுப்ப படிச்சுட்டு அப்புறம் செய்யுளியல் அப்படின்னு வெண்பாவுடைய ஆசிரியப்பா ஆசிரியப்பா இனம் கழிப்பா கழிப்பா இனம் அப்புறம் சொல்லிட்டு ஒளிவியல்ல தான் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வரியில சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ அந்த உணவீர பண்டிதர் மற்றவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. அவர்கள் அது ஒரு இலக்கிய வரைவியல் கோட்பாடாக பார்க்காமல் விடுபட்டவை அப்படின்னு ஒரு ஒளிவியலாக பார்க்கிற பார்வை இருந்திருக்கிறது நண்பர்கள். நாம இத இந்த ஒரு இலக்கிய வரைவியல் பார்க்கிற போது ரொம்ப நுட்பமா கவனிக்கிறோம். இந்த செய்யுளியல தான் இவங்க என்ன சொல்வார் அப்படின்னா, மெய்ப்பாட்டுக்கு அங்கெல்லாம் விளக்கம் தர மாட்டாரு. நிறையாளுக்கு அச்சம்பரியம் அப்பாலட்டை மெய்ப்பாடு என்ப, அப்புறம் அகப்பொருள் மெய்ப்பாடு புறப்பொருள் மெய்ப்பாடு வகைப்பாடு, எதனால் அந்த மெய்ப்பாடு பிறக்கும், இதெல்லாம் பேசுகிற மெய்ப்பாட்டியல். செய்யுளியல்ல இந்த எட்டு விதமான கூறுகளை பேசுற மாதிரி பேசல. செய்யுளியல் மட்டும் என்ன சொல்றாரு, மெய்ப்பாடு என்பது உய்த்துணர்வது. ஒரு கவிதையை படிக்கிற போது ஒரு சுமையன் அதை உய்த்துணர வேண்டும். இலக்கிய வாழ்வியல் செய்யுளுக்கான பொருளை அவன் உணர்த்து உணரணும். வெளிப்படுகிற பாங்கு அவனுடைய கண்ணில் என்ன தெரியும், கண்ணீர் அரும்பல் அவலத்தை பேசினான், கண்ணீர் அரும்பணும் மெய் சிலிருக்கணும். இப்படி அவனுடைய உடல்ல வேறுபாட்டை உண்டாக்குவது மெய்ப்பாடு என்று மெய்ப்பாட்டியல் அத்தனை நூற்பாங்க சொல்லிட்டு சொல்லாம ஏன் செய்யுளில் சொல்லுகிறார் என்றால், நீ ஒரு இலக்கியம் எழுதுகிற போது நீ எழுதுகிற இலக்கியத்தில் இந்த மாதிரி சுவையனுடைய உடல்ல ஏற்படுகிற மாற்றத்தை நீ உணர வேண்டும், அதுதான் இலக்கிய வரைவியல் கோட்பாடு என்று தொல்காப்பியர் பேசுகிற போது நாம் வந்து நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, முன்னாடியே நான் அந்த எச்ச கோட்பாடுன்னு ஒண்ணு சொன்னேன். பெரும்பாலும் நாம சொல்லதிகாரத்தை படிக்கிற எச்சம் பெயரெச்சம் வினையச்சம். ஒரு எச்சவனை பெயர்ச்சல் கொண்டு முடிந்தா பெயரெச்சம், ஒரு எச்சவனை வினைச்சல் கொண்டு முடிந்தா வினையச்சம், முற்றச்சம் கூட இருக்குது. இந்த எச்சம் அப்படி இல்ல. இங்க தொல்காப்பியர் எச்ச கோட்பாடுக்கு எப்படி விளக்கம் சொல்றாரு, சொல்லோடும் குறிப்போடும். முன்னாடியே நம்ம சொன்னான் ஒரு ஒரு தொடர் உலகத்துக்குள்ள குறிப்பு பொருள்னு சொன்னான். முடிவுகள் இயற்கை புள்ளிய கிழவி, அதாவது அந்த தொடர் முடிஞ்சிடணும், முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செய்யுள் அல்லது அந்த நூல் தருகிற உணர்வு வேற ஒன்றா எஞ்சின் இருக்கணும், அதுதான் எச்சம். அப்போ நண்பர்களே, இந்த எச்சம் என்பதற்கு எச்சவியல் தருகிற விளக்கம் வேற, பச்சை வகை எச்சம் அதுல வினையச்சம் அந்த மற்ற பெயர் எச்சம் அதெல்லாம் வேற. இது வந்து செய்யுளியலில் பேசப்படுகிற எச்சம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த செய்யுளியல் என்பது முழுக்க முழுக்க இலக்கிய வரைவியல் கோட்பாடு. இந்த இலக்கிய வரைவியல் கோட்பாடு தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி இருந்த இலக்கியத்தை பார்த்து உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு 30 விழுக்காடு சங்க இலக்கியங்கள் பின்பற்றி இருக்கின்றன. 70 விழுக்காடு தொல்காப்பிய வரைவியல் கோட்பாடுகளை நாம் இன்றைக்கு இருக்கிற சங்க இலக்கியங்களில் காண முடியவில்லை. அதனாலதான் தொல்காப்பியருடைய காலத்தை நாம் இன்னும் மேல கொண்டு விட்டு போறோம். இந்த மாதிரி இலக்கிய கோட்பாடுகளை நம்ம பொருத்த முடியலையே. ஒன்னு ரெண்டு இருக்குது, நீ ஏன் காலம் வரையில பாக்கலாம் அண்ணங்கால் அடுப்புகாய் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவையை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கோரையை பார்த்து புள்ள பார்த்து அல்லது இப்ப 20 திரைப்பட பாடல்கள் கூட படிக்கலாம். கைகை கரை காட்டையில் அல்லது ஏதாவது ஒரு அகிரணையை பார்த்து பேசுற மாதிரி 20 இலக்கியம் கூட நிறைய இருக்கும் தொல்காப்பிய கூறுகள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சொல்லிலக்கம் நடத்துறப்ப தொடர் இலக்கணம் நடக்கிறப்ப ஒரு திரைப்பட பாடலை சொல்லி இது வாழ்கிற தொல்காப்பிய கூறும். என்ன சார் வாழ்கிற இலக்கிய தொல்காப்பிய கூறு? நம்ம ஒடுநூர் வேச்சுமீருப்பு இருக்கு, ஆளுநூறு வேச்சுமீருக்கு. இந்த ஆளுகிற வேச்சுமீருப்பு கல்வி பொருள்ல வரும் படிப்போம். பேனாவால் எழுதினான், பென்சிலால் எழுதினான், சாக் பீஸால் எழுதினான். அந்த ஆளுங்கிறது கல்வி பொருள். ஒடுங்கிறது உடனே பொருள். ஆசிரியரோடு மாணவர் வந்தால் அதுவும் அந்த உயர்வின் கிடைத்த உயர்வு நோக்கிதான் இருக்கணும். வந்து புத்தகத்தோடு ஆசிரியர் வந்தார்னா ஆசிரியரோட புத்தகம் தான் உயர்கல்வி. நாயோடு நம்பி வந்தான்னா நாய் தான் மோப்ப முடியுது. இவன் உயர்தனையா இருக்கலாம், ஆனா உயர்கல்வி அங்க எதுதான்? நாய் தான். அதனால்தான் ஒடுவன் கிளம்பி உயர்வின் வலித்த அப்படின்னு படிப்போம். அந்த ஒடுங்கிறது உடனிகழ்ச்சி, உடனிகழ்ச்சின்னு படிப்போம். ஆனால் நண்பர்கள, 20 தமிழில் ஒடுங்கிற ரொம்ப கல்வி பொருள் இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி 20 தொல்காப்பியத்து காலத்தை கூறிருக்க முடியும்? ஒரு திரைப்பட பாடலை தேடுறான், கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறான். அது எப்படி கண்ணோடு காண முடியும், கண்ணால் காண முடியும்? கண்ணால் கண்டான ஆளுங்கிறது கல்வி பொருள். கண்ணோடு காண்பதெல்லாம் பெண்களுக்கு சொந்தம் இல்லைனா ஒடுங்கிற உடனிகழ்ச்சி பொருள் எந்த பொருள் உணர்த்துது? கல்வி பொருள். அப்ப ஒடுங்கிற அந்த வேற்றுமை உறுப்பு கல்வி பொருளிலும் வரும். நன்னுள்ளதான் ஆண் உறுப்புன்னு கொஞ்சம் ஆண் கூடுதல் ஆண் உறுப்பு வருது. அதுக்கு முன்னாடி ஆண்கிறதா இருந்துச்சு. அப்போ இந்த ஒடு ஓடுங்கிறது உடனிகழ்ச்சி பொருளில் மட்டுமில்லை. ஆமா, அது வந்து இடப்பொருண்மையிலையும் வரும். இப்படி நான் வந்து இந்த கால தமிழை பழைய கால இலக்கண கோட்பாடோடு பார்க்கிற போது சில உண்மைகள் நமக்கு புலப்படுகின்றன நண்பர்களே. அப்படி நாம் புலப்படுகிற போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆமா, இப்போ ஒரு குறிப்பு பொருள், குறுந்தொகையில முதல் பாடல் தலைவன் வந்து கையடை பொருள் கொண்டு வர்றான். அந்த கையடை பொருள் கொண்டு வர பொருள் தலைவி என்ன சொல்றான்னா, இந்த பூனை வேணான்னு அதை சொல்லல. அதான் அந்த குறிப்பு பொருள் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்றானா, இந்த முருகன் வந்து போர் புரியறான். அப்படி போர் புரியும் போது அவுணர்களை அவன் அடித்த போது இந்த மாதிரி நல்ல சிவப்பா என்ன பக்கம் ரத்தம் கலந்து கிடந்தது. அப்படி அந்த ரத்தம் வந்து கிடந்த மாதிரி இந்த மலர் எங்க ஊர்ல வந்து குருதிப்பூ மலர் எல்லாத்துக்கும் பூத்து கிடக்குது. அதுலயும் இந்த காந்தர் மலர் எல்லா பக்கமும் பூத்து கிடக்குது. அது எங்க மலையில நிறைய இருக்குது அப்படின்ட்டு விட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க ஊர்ல நிறைய இருக்கு அந்த பூ. நாம வந்து மலைப்பட்டு கிடாம கொஞ்சம் நுட்பமா கவனிக்கிறோம். மலைப்பட்டு கிடாம எப்படி நம்ம நுட்பமா கவனிக்கிறோம்னா, இடைதலையாலான ஆடையை மனிதர்கள் உடுத்திய காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் அது. அடைனா இடைதலை, கையடைனா கையில் போகுது. இப்ப அடையாறுனா நிறைய செடி கொடி அந்த தாமரை பறந்து அடையாறுனா இலையாறுன்னு அர்த்தம். நிறைய இலை இருந்தது, அதனாலதான் அடைப்பைங்கிறோம். பெற்ற வச்சிருந்தது அடைப்பை அப்படிங்கிறோம். அப்போ இந்த கையடை பொருள் அப்படின்னா, கையில் இந்த இளையல் தலையாலான ஆடையே எடுத்துக்கொண்டு செல்கிறான். அந்த காலத்து டிரெஸ் அது. அப்போ இவன் வந்து நான்கு சொசைட்டி, இவன் வந்து ஒரு நிலை பெறாத சமூகமாக வாழ்ந்த காலத்தில் மருந்து நிலத்துக்கு வரல, நிலத்தை பயிரிடல, குடும்ப நிறுவனம் உருவாகல, மன்னன் அரசன் வேந்தன் இல்ல. அதற்கு முன்னைய காலத்தை இலக்கியமாக நாம் அதை பார்க்க வேண்டும். நாட்டுப்புறம் இல்ல, ஒரு செவியல் இலக்கியத்துக்கான ஆசிரியப்பா வழக்கம் போல நேரண்டு ஆசிரியத்தில் நிறைவேண்ட ஆசிரியத்தில் ஏகாரம் கொண்டு முடிவது என்கிற மாதிரியான இந்த செவியல் இலக்கண கூறுகளோடு அமைந்திருக்கிற இலக்கியங்கள் தமிழில் இருக்கின்றன. அதுக்கு காரணம் இந்த தொல்காப்பியம் பொருளாதாரம் தந்திருக்கக்கூடிய இந்த இலக்கிய வைவியல் கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கிறோம் நண்பர்களை. இதுக்கான சான்றுகளை நம்ம நிறைய கவனிக்கலாம். துறையின் ஒரு இலக்கிய வரவியல் கூறு. இப்ப நாம பிற்காலத்துல பார்த்து சங்க இலக்கியத்துக்கெல்லாம் நம்ம ஆட்கள் திணைத்துறை எழுதி இருக்கிறாங்க. ரொம்ப புறப்பொருள் வெண்பான் மலையை பார்த்து பொதுவியல் திணைன்னு புறநானூரை பார்க்க கூடாது. புறப்பொருள் வெண்பான் மலை காலம் 12 புறநானூறு காலம் கிமு 10-11 முன்னாடி. நீங்க புறப்பொருள் வெண்பான் மலை இருக்கிறது அதை பார்த்தோம்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? சரியா இருக்க முடியாது. அல்லது புறப்பொருள் வெண்பான் மலைக்கு முன்னது பண்ணிருப்படலாம். நீங்க பன்னீர்விப்பட்டன ஸ்கூல் ஆஃப் தாட் வேற, தொல்காப்பிய ஸ்கூல் ஆஃப் தாட் வேற. தொல்காப்பியம் புறத்திணை அல்ல காஞ்சி திணை அப்படின்னா நிலையாமை பற்றி பேசுவது. பன்னீர்விப்பட்டன காஞ்சி திணை அப்படின்னா போர்த்திணை. அப்ப ஒரு ஒரு 1000 ஆண்டு காலத்தில் ஒரு திணை நிலையாமையை பற்றி பேசுகிற ஒரு திணை போர்த்திணையாக மாறி இருக்கிறது. அப்ப எப்படி நீங்க காந்தி திணை பாடல் அப்படின்னு எப்படி பொருத்த முடியும்? நம்முடைய திணைத்துறை வகுப்பாளர்கள் நம்முடைய புறப்பாளரை முத முத பதிப்பித்த போது அவர்களுக்கு கிடைத்த புறப்பொருள் வெண்பாமலை தரவு, அவர்களுக்கு கிடைத்த பன்னீர் படல தரவு, அதை போலவே யாப்பிலகணத்துல அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்களை கொண்டு காக்கை பாடினியம், சிறுகாக்கை பாடினியம், இந்த காக்கை பாடினிய ஸ்கூல் ஆஃப் தாட்டை வச்சு வந்ததுதான் யாப்பிலகணம். நான் நிறைய அது பத்தி உங்களுக்கு பேசணும்னு எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன், அது எந்த அளவு சொல்ல முடியும் தெரியல. யாப்பருங்கலத்திலிருந்து வந்ததுதான் யாப்பருங்கல காரிகை. இந்த யாப்பருங்கலம் இந்த யாப்பருங்கல காரிகையில நேர்பூசை நிறைபூசை இல்ல. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், நம்ம எழுத்து அசை சீர் தலை தொடையில யாப்பருங்கல காரிகளை படிக்கலாம். தொல்காப்பியத்துல செய்வியல்ல தலைங்கிற கூட இல்லை நண்பர்களே. நாம படிக்கிற நேருண்டாசிரியத்தலை நேருண்டாசிரியத்தலை வெண்டலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இதெல்லாம் செய்வி எல்லாம் கிடையாது. ஏன்னா தொல்காப்பியர் காலத்துல எழுத்து சீர் அப்புறம் அடிக்கு போயிட்டார், அப்புறம் தொடைக்கு வந்தார், மோனை தொடை ஏய்பு தொடை. அதுக்கு ஏன் இந்த தலை கோட்பாடு தொல்காப்பியத்தில் இல்லைன்னா அவர் காலத்துல அப்படி ஒரு இலக்கிய கோட்பாடு வரவில்லை, இலக்கிய வரைவு எல்லாம் முக்கியமாக பேசப்படவில்லை. அது மட்டும் இல்ல, அவர் தருகிற இந்த பாடல் எல்லை வரையறைய எல்லாத்திலையும் மீறி செல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப குறுவன் பாட்டு அப்படிங்கிற குரல்வெண்பாகிற கோட்பாடே அவர்கிட்ட இல்ல. குருவன் பாட்டு குறைந்தது 2 அடி அதிகம் 3 அடி இருக்கலாங்கிற அப்படின்னா என்னன்னா, நாம யாப்பருங்கல காரிகை காரிகளை பாக்குற சிந்தியல் வெண்பா, நாம யாப்பருங்கல காரிகளை பாக்குற குரல் வெண்பா, இது ரெண்டும் அங்க குருவன் பாட்டு என சொல்லப்படுது. அதே போல நெடுவன் பாட்டு, நெடுவன் பாட்டுக்கு இவர் 1000 அடியும் பாரு, நம்ம 12 அடிக்கு மேல போக மாட்டோம் பதிலுடைய வெண்பாவுக்கு. அப்போ அதனாலதான் நான் சொன்னேன், இந்த யாப்பருங்கல காரிகை யாப்பருங்களும் இந்த சிறுகாக்கை பாடினியும் காக்கை பாடினியும் என்கிற இந்த யாப்பு சிந்தனை பள்ளி இந்த காக்கை பாடினியத்துல தொடங்கிதான் இங்க வருது சிறுகாக்கை பாடினியம், அதை தொடர்ந்துதான் வருது யாப்பருங்களும், அதை தொடர்ந்துதான் வந்து யாப்பருங்கல காரிகை. இந்த நாளும் இடைக்காலத்தில் தோன்றிய பாவரையறைகள் ஒரு இலக்கிய வரைவு இல்ல, எந்த பாவ எந்த இலக்கணம் என்பதற்கான வளர்ச்சி நிலை. தொல்காப்பியர் காலத்து வளர்ச்சி இல்லை என்பது வேறு நண்பர்கள். ஆமா இப்ப பாருங்களேன், மாட்டு நரியும் ஒண்ணு சொல்றேன், தொல்காப்பியத்துக்கு ஒரே சிறு தலைக்கத்தை நான் ஒண்ணு புதுசா சொல்லல. இப்ப நம்ம பட்டினப்பாளையம் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி கோபுரத்துல வந்த இவன் திருமாவளவன் வந்து காவிரிக்கு வடகரை எடுத்தான், தண்ணீரை பாய்ச்சினான், நமக்கான ஒரு மிகப்பெரிய சங்ககால கருவெல்லாம் பட்டினப்பாள. அதை படிச்சோம்னா நமக்கு அகை இலக்கியத்துக்கான ஒரு எந்த உணர்வும் வராது. ஏன்னா நம்ம அகனோட படிச்சுட்டு குறுந்தொகையை படிச்சுட்டு எப்படியா இது அகனா புறநிலைக்கு அகை இலக்கியம்னு சொல்றதுன்னா கடைசியா கொண்டு விட்டு சொல்லுவான், முட்டா சிறப்பின் பட்டினம் பெரியும், எவ்வளவு பெரிய வளமெல்லாம் இருந்தாலும் வாரியும் முதல் வயங்களை ஒழிய வாரையில் வாடிய நெஞ்ச என் தலைவியை விட்டு என் நெஞ்சமே நான் வரமாட்டேன், எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு என் தலைவி போதும்னு ஒரு பக்கம் காவிரி பொன்முடத்த தராசல் தூக்கி வச்சு ஒரு பக்கம் தலைவியை தூக்கி வச்சு எனக்கு தலைவிதாயே வேணும்னு சொல்லிடுறான். ஆமா சொல்லிட்டு சொல்லிடுறான், வேலினும் வெய்ய காலம் அவள் கோலினும் தண்ணிய தடமன் தோடு, என்னுடைய மன்னன் எனக்கு தருகிற அந்த செங்கோலை விட இந்த அரசாட்சியை விட என்னுடைய காதலி தோழில் எனக்கு கிடைக்கிற அந்த இன்பம் பெரிது அப்படின்னு பட்டினப்பாளைய அது வரலையும் குறை இலக்கியமா இருந்தது. இந்த ஒரு 6 வரி என்ன இலக்கியமா மாற்றி போட்டிடும், அகை இலக்கியமா மாற்றி போடும், இதான் மாட்டுநெறிங்கிற தொல்காப்பியர் அப்படின்னு ஒரே ஆசிரியர் சொல்றான். பேராசிரியர் என்ன சொல்றாரு, ரசிகர்கள் என்ன சொல்றாரு, கிளம்பூர் சொல்றாரு, ஒரு புற இலக்கியத்தில் ஒரு தொடரை கொண்டு வந்து மாட்டி இது அகை இலக்கியமாக மாற்றுவது, இலக்கியத்துல அகை இலக்கியத்தை புற இலக்கியமாக மாற்றுகிற மாட்டு நெறி. ஏன் நம்ம இந்த மாட்டு நெறின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்ததிகாரத்துல சொல்லதிகாரத்துல முதல் நூற்பாவ வந்து குற்றியல் உரிமம் அகச்சோரன்ன இதுவும் அது மாதிரி இதுவும் அது மாதிரிங்கிறத மாட்டேற்று நூற்பா மாட்டேற்று நெறின்னு சொல்லுவோம். இந்த நூற்பா அமைப்பு அது வந்து இந்த இலக்கிய வரைவியல் மாதிரி இலக்கண வரைவியல் இதை நம்ம நுட்பமா கவனிக்கணும். இந்த 36 32 உத்தி 10 அழகு 10 குற்றம் அதெல்லாம் இலக்கண வரைவியல் கோட்பாடுகள் மரபியல் இருக்கு, தொல்காப்பியத்தில் இல்லாம அல்ல. தொல்காப்பியம் மரபியலில் பேசுகிற ஒரு நூலுக்கான 7 வகை கொள்கைகள் 10 குற்றங்கள் 10 அழகுகள் 32 உத்திகள் என்பவை முழுக்க முழுக்க இலக்கண வரைவியல் கோட்பாடுகள். அப்ப இலக்கணத்துக்கான வரைவியலையும் இது பேசுகிறது. பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியத்துக்கான இலக்கிய வரைவியல் கோட்பாடுகளை உள்ளடக்கி இருக்கிற நூல்கள். நீ அணி இலக்கணங்கள் எல்லாம் நாம வந்து இலக்கிய கொள்கையை பேசுகிற இலக்கியத்தை துய்ப்பதற்கான முயற்சி. எப்படி ஒரு கவிதை என்ஜாய் பண்ணணும், ஒரு எப்படி எல்லாம் அதனுடைய நுட்பத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க நாம அந்த செய்யுளியல முழுக்க முழுக்க பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த செய்யுளியல் என்பது அப்படியே இந்த பல்வேறு நெறிகளை உள்ளடக்கியதாய் இருக்கிறத நான் கவனிக்கிறேன். நல்லா தமிழன் ஒரு விளக்கம் சொல்வார், என்ன சொல்வாருன்னா, நல்லிசை புலவர் இலக்கியம் புலவர் இலக்கியம் ரெண்டா சொல்வார். செய்யுளியல்ல முதல்ல அந்த உறுப்புகள் வந்து 34 உறுப்புகள் பேசப்படுகின்றன. நான் அந்த 34 உறுப்புகளையும் தான் இலக்கிய வரைவியல் உறுப்புகள்னு சொல்றேன். ஆமா, செய்யுளியல்ல முதல் நூற்பாவில இடம்பெற்றிருக்கிற 34 உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், அடி. அதுல இந்த ஒரு செய்யுளுக்கு மட்டும் இருக்கக்கூடியவை, அப்புறம் இந்த மற்றவை கைகோள், கூற்று, கேட்போர், கலன், பயன், மெய்ப்பாடு, எச்சவம், முன்னோ இதெல்லாம். அப்புறம் ஒரு 8 அம்மை, அழகு, தொன்மை, தோல் விருந்து, இயல்பு, புலன், இழைவு, இதெல்லாம் நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு இலக்கிய வகையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பாக்கிறோம். நண்பர்களே, இங்க கொஞ்சம் இலக்கிய வரைவியல் பார்வையில இந்த நூல்பாக்களை நம்ம படிச்சோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரிபாடல், பரிபாடல வெண்பையா வருவோம், ஆனா அதிக இகழ்ந்து வரும். அதுல வந்து இயற்கையை பத்தி பேசலாம், ஆற்றை பத்தி பேசலாம், தெய்வத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு பரிபாடலுக்கு விளக்கம் எல்லாம் நம்ம படிக்கிறோம். பரிபாடல் 400 அடி வரையும் இருக்கும் அப்படின்னு பார்க்கும். 4×50 ஒரு பாட்டு, ஒரு பாட்டு. இப்ப நமக்கு கிடைக்கிற பரிபாடல் அப்படி இல்லை. தொல்காப்பியர் சொல்லுகிற இலக்கிய வரைவியலுக்கு உட்பட்ட பரிபாடல் என்கிற அந்த கவிதை இலக்கணம் 400 அடிகளே அதிகமாக உடையது. குறைந்தது 25 அடி இருக்கலாம். இப்ப நம்மகிட்ட கூடிய பரிபாடல சின்ன சின்ன பாட்டுலாம் இருக்கு. அப்ப இந்த தொல்காப்பிய வரைவியல் கோட்பாடுகளை மீறியதுதான் பரிபாடல். அதனாலதான் நம்ம தொல்காப்பியத்தை காலத்தால் மூத்தது அப்படிங்கிறோம். தொல்காப்பியரே சொல்ற, ஒரு இலக்கிய வகை கைக்கிளைங்கிறார், ஒரு இலக்கிய வகை செவியறி உடுங்கிறார், ஒரு இலக்கிய வரை வாயுரை வாழ்த்து புறநிலை வாழ்த்துங்கிறார். இந்த இலக்கியம் இந்த பரவாயில் இருக்கலாம், அதுதான் இலக்கிய வரைவியல் நண்பர்களே. கலிவன் பாட்டுலதான் கைக்கிளை இலக்கியம் இருக்கணும். அப்போ தமிழில் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னால் கைக்கிளை என்பது ஒரு தனி இலக்கியமாக இருந்திருக்கிறது. இப்ப நாம் இன்னைக்கு சொல்லுகிற இந்த அகத்தியத்தினை புலத்தினை பாகுபாட்டை தாண்டியதாக நாம் இதை பார்க்கிறோம். ஒருவனுக்கு அறிவுரை கூறுகிற இலக்கியங்கள், நீங்க அற இலக்கியங்கள் வேறு, அறிவுரை கூறுகிற இலக்கியங்கள் வேறு. ஒரு மன்னனுக்கு ஒரு புலவர் பேசுவது, ஒரு மக்களுக்கு ஒரு புலவர்கள் சொல்லுவது. இப்ப நம்ம சக இலக்கிய பாடல்கள் நிறைய அந்த மாதிரியான அறிவுரைகளை பாக்கிறோம். நீ இப்படிதான்ப்பா வரி வாங்கணும், இப்படிதான் வாங்கக்கூடாதுப்பா, நம்ம இதை செய்தி அறிவுறு அப்படிங்கிறோம். அப்புறம் வாயிலை வாழ்த்து அப்படிங்கிறோம், புறநிலை வாழ்த்துங்கிறோம். நீ வந்து அந்த வந்து கடுமையான சொல் வேம்பும் கடுவும் போல இருக்கலாம், ஒருத்தர வாழ்த்தது வாயுரை வாழ்த்து, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு இலக்கியம் வாயுரை வாழ்த்து என்பது ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உவமை இப்படிதான் இருக்கணும், இதுதான் இலக்கிய வரைவியல் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் நண்பர்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொல்காப்பியத்துல நிறைய அளவியல் வெண்பாட்டு தான் பேசப்படுகிறது. தொல்காப்பியத்துல இனிசை வெண்பா கிடையாது, நேரிசை வெண்பா கிடையாது. அதனாலதான் காரிகளை இந்த அளவியல் ரெண்டையும் வைக்கிறாங்க. தொல்காப்பியர் அந்த அளவியல் பாவம் சொல்றப்பவே குறைஞ்சது 4 அடிங்கிறார். அதனாலதான் காரிகளுக்கு தொல்காப்பியத்துக்கு பொருந்தாதுன்னு நான் சொன்னேன். பேரலை 12, சிற்றலை 6, 4 வரலாம் இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். ஆமா, ஆசிரியப்பா 1000 வரலாம் இருக்கலாம்னு பாக்குறோம், 3 அடி இருக்கலாம்னு பாக்குறோம். 1000 அடியில ஒரு சங்க இலக்கியம் கூட இல்ல, மதுரைக்காஞ்சி 782 தான், அதுக்கு மேல இல்ல. அப்ப தொல்காப்பிய இலக்கிய வரைவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஆசிரியப்பா என்பது 1000 அடிகளை இருக்கலாம். பின்னால அளவே இல்லைன்றாங்க, ஆனா அளவே இல்லாம இலக்கியம் இல்ல. தொல்காப்பியம் இந்த இலக்கிய வரைவியல் ஒரு வரையறையை முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அதே போல இந்த அங்கத பாட்டுங்க, அப்போ அவலச்சுவைய பிடிக்காது, புலம்பல் செய்வது. இப்ப அங்கதம்னா நம்ம நகைச்சுவைங்கிறோம், அங்கத செய்வோம்னா ஒரு மொழியில ஒரு சொல்லே எப்படி தலைகளா மாற்றம் வந்த மாதிரி, கழகத்துக்கு பொருள் மாறிய மாதிரி நம்ம இந்த செமாட்டிக்ஸ்ல சொற்பொருள் மாற்றம் ஒரு விஷயத்தை படிக்கிறோமே, அதை நம்ம படிக்கிறோம். இந்த அளவியல் பாலதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த அம்மையின் ஒரு இலக்கியத்தை சொல்லி, இந்த அம்மைங்கிற இலக்கியம் நெடுவன் பாட்டுல தான் இருக்கும். அம்மைனா அழகுன்னு அர்த்தம், அம்சம் சீரடினா அழகான சிறிய அடிகள் அர்த்தம். அந்த இலக்கியத்துக்கு பேரே அழகியல் இலக்கியம் இருக்கு. அம்மைனா அம்மைங்கிற முறைப்பெயர் இல்ல, நம்மளே சொன்னேன் அம்மைங்கிறது கேட்பித்தல் பொருள், உரிச்சொலியல் இருக்கிற மாதிரி பொருள் வேற, அம்மைங்கிற உறவு பெயர் வேற, கண்டு போயிருங்க. அம்மையா அழகு நத்தம். அப்ப நம்ம இலக்கியங்களை ஒரு பண்பு பெயரா பல இடங்களில் அமுதிர சொல்லிருக்கிறத பாக்குறோம். ஆமா, இந்த அழகியலில் பாடுவது சிறைப்புடைத்து தொல்காப்பியர் செய்யுளில் சொன்னதுனாலதான் நாளடியார் என்ன நாற்பது இனிமை நாற்பது இதுல எல்லாம் இந்த அழவியல் பாக்கள், அதாவது நாம சொல்ற நேரிசை எண்ணிசை வெண்பாக்கள் மிகுதியாக பயிர்ந்து வருகின்றன. தொல்காப்பியர் ஒற்றை வரியில கவிதை வரியை பத்தியும் பேசுறாரு, முதுமொழி காதியில் இருக்கிற மாதிரி அது பேசாம இல்ல. இதெல்லாம் இவர் இந்த இலக்கிய வடிவியல் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், எல்லாம் பெரும்பேராசிரியர்கள் சிறப்புடை பொருளை பிற்பட கிளத்தும் நச்சினாங்கினியர் உழைக்கிறது. தொல்காப்பியர் சொல்றார் யா ஒரு கவிதையில சிறப்பு. இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.